அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 23 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கைக்கு வந்திருக்கும் அமெரிக்காவின் ஐநா தூதர் சமந்தா பவர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பாராட்டி கருத்துக்களை தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி, பவர் அவர்களை சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிக்கும் கருத்துக்கள்,
100% தமிழ் மக்களோடு தாங்கள் நிற்போம் என்றும் ஒரு நியாயமான முடிவை ஏற்படுத்துவதற்கு தங்களால் இயன்ற அத்தனை முயற்சியும் எடுக்கப்படும் என்றும், அதை பற்றி தாங்கள் எவ்விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டிய தேவை இல்லை, அது நடைபெறும் என்ற வாக்குறுதி எமக்கு தந்தார்.
இலங்கையைச் சேர்ந்த பெண் சவுதி அரேபியாவில் கலால் அடித்து கொல்லப்பட தீர்ப்பு வந்துள்ள நிலையில் அவரை காப்பாற்ற இலங்கை அரசு எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து இலங்கை அமைச்சர் தெரிவிக்கும் கருத்துக்கள், சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் அனுமதிக்கப்படாதது குறித்து கோவில் தேவஸ்தான அதிகாரி தெரிவித்த கருத்துக்களால் எழுந்துள்ள சமூக ஊடக சர்ச்சை பற்றிய செய்தி, ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு விசாரணை இந்திய உச்சநீதிமன்றம் பிப்ரவரி முதல் தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் என்று கூறியிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
ஷால் தகோல் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து புறப்பட்ட பிரெஞ்சு யுத்த விமானங்கள் சிரியா மற்றும் ஈராக் மீது தமது முதல் தாக்குதலை நடத்தியுள்ளன. இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழுவுக்கு எதிரான பிரான்சின் தாக்குதல்களை 2 மேலாக அதிகரிப்பதற்கு தேவையான விமானங்களை மத்திய தரைக்கடலில் உள்ள அந்த போர்க்கப்பல் கொண்டுள்ளது. பாரிஸ் தாக்குதலின் எதிரொலியாக ஆயுததாரிகளுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக பிரான்ஸ் அதிபர் சூளுரைத்துள்ளார்.
சிரியா மற்றும் ஈராக்கில் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளுக்கு எதிரான வான் தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாக பிரான்சின் அதிபர் பிரான்சுவா ஒலான் தெரிவித்துள்ளார். பாரிஸில் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமருடன் பேச்சுக்களை நடத்திய பிறகு பேசிய ஒலான், ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையில் பிரெஞ்சு விமான தாங்கிய கப்பலான ஷால் தே கோலும் கலந்து கொள்ளும் என தெரிவித்தார். சிரியாவில் ஐஎஸ் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஒலான் எடுத்திருக்கும் முடிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன், பிரிட்டனும் அதேபோல தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று கூறினார். பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்த தாம் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறிய கேமரன், விமான போக்குவரத்து தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 130 கொல்லப்பட்ட பாரிஸ் தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்றுள்ளது.
பெல்ஜியத்தில் காவல்துறையினர் முற்றுகையிட்டு நடத்தி வரும் தேடுதல் நடவடிக்கையில் மேலும் 5 கைது செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத சந்தேக நபர்களை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக தலைநகர் பிரசல்ஸ் மற்றும் லீஜ் நகரில் இந்த தேடுதல்கள் இடம்பெறுகின்றன. இதையடுத்து நேற்று முதல் கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. எனினும் பாரிஸ் தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்தார் என நம்பப்படும் சலா அப்தசலாம் இன்னும் பிடிபடாமல் உள்ளார். இதனிடையே இன்று பிரசல்ஸ் நகரின் மெட்ரோ ரயில் சேவை, கடைகள், பாடசாலைகள் ஆகியவை மூடப்பட்டிருந்தன. தலைநகரில் தாக்குதல்கள் இடம்பெறக்கூடும் எனும் எச்சரிக்கைகளை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெஹரான் சென்று அங்கு ஈரானிய தலைவர் அயத்தல்லா அலி கமெனேயுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். சிரியாவில் நடந்து வரும் யுத்தம் பற்றி அவர்கள் பேசி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிரியாவின் அதிபர் பஷார் அல் அசதுக்கு இராணுவ ரீதியில் ஆதரவு அளிக்கும் முக்கிய நாடுகள் ரஷ்யாவும் ஈரானும். அண்மைய காலத்தில் சிரியாவில் அசாதின் எதிராளிகள் மீது ரஷ்யா கடுமையான வான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் ஆயுததாரிகள் வலுவாக உள்ள பகுதிகள் மீதும் ரஷ்யா திரும்ப திரும்ப தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சிரியாவின் கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஒருங்கிணைப்பதில் ஈரான் உதவி வருகிறது. சிரியாவில் ஆயுததாரிகளுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டு வரும் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பயணிகள் விமான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. வடக்கு ஈராக்கில் உள்ள விமான நிலையங்கள் 2 மூடப்பட்டுள்ளன. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கு வருகின்ற விமானங்களும் அங்கிருந்து புறப்படுகின்ற விமானங்களும் விமான தவிர்ப்பு வலயம் ஒன்றை சுற்றி வேறு பாதையில் பயணிக்கின்றன. தங்களின் நிலப்பரப்புக்கு மேலாக ரஷ்யாவின் ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு வடக்கு ஈராக்கில் உள்ள குர்து அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது.
ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பெட்ரோல் நிரப்பும் நிலையம் ஒன்றில் வைத்து பாலஸ்தீனர் ஒருவர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் இஸ்ரேலியர் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மற்றவர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் என இஸ்ரேலிய படையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் மேற்கொண்டவர் சுடப்பட்டார். மற்றொரு சம்பவமான சாலை சந்திப்பு ஒன்றில் நின்று கொண்டிருந்த படையினர் மீது பாலஸ்தீனியர் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதல் நடத்த முயற்சித்தார் என தெரிவிக்கும் படையினர் அவரை சுட்டு கொன்றதாகவும் தெரிவித்துள்ளனர். ஜெருசலமில் உள்ள சந்தை ஒன்றில் 13 வயது பெண் பிள்ளைகள் இருவர் குறைந்தது ஒரு ஆண் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் ஒருவரான 16 வயது பெண் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் மற்றவர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் சில இந்திய குறிப்புகள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்ததான வழக்கின் மேல்முறையீட்டின் விசாரணை பிப்ரவரியிலிருந்து தினசரி நடக்கலாம் என்று தெரிகிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் ஜெயக்குமார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை இந்திய உச்சநீதிமன்றம் வரும் ஜனவரி 8 ஒத்திவைத்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி சி கோஷ் மற்றும் ஆர் கே அகர்வால் ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு பிறப்பித்துள்ள உத்தரவில் இந்த வழக்கு தொடர்பான விவர தொகுப்புகளை மனுதாரர்கள் தரப்பில் தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த எழுத்துப்பூர்வமான விளக்கங்களை ஜனவரி 8 முன்னதாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தினந்தோறும் என்கிற முறையில் நடைபெறும் என்றும் பிப்ரவரி 2 முதல் தொடங்குவது குறித்தும் அப்போது முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கர்நாடக அரசு தரப்பிலான பதில் மனுவை உடனடியாக இன்றைய தினத்திலேயே அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை குவித்ததாக தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவை விடுதலை செய்ததை எதிர்த்து கர்நாடக அரசு கடந்த ஜூன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. சுமார் 2400 கொண்டிருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் ஜெயலலிதா உள்ளிட்டோர் இந்த வழக்கில் விடுவிக்கப்பட்டது தவறு என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அதற்காக வெளியிடப்பட்டிருந்த தீர்ப்பின் விளக்கத்தில் எண்ணற்ற குளறுபடிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் திமுகவின் பொதுச் செயலாளர் கே அன்பழகன் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இந்த வழக்கின் விசாரணை துவங்குவதால் இதன் மீதான கவனம் அதிகமாகியுள்ளது. ஏற்கனவே இதே வழக்கில் தண்டிக்கப்பட்ட காரணத்தால் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அந்தஸ்தை இழந்த ஜெயலலிதா முதல்வர் பதவியையும் இழக்க நேர்ந்தது குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் ஜெயக்குமார். வட இந்திய மாநிலமான ராஜஸ்தானில் கலை கண்காட்சி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பசு பொம்மை ஒன்று வலதுசாரி இந்து ஆதரவாளர்களின் கோபத்தை தூண்டிய நிலையில் அந்த கண்காட்சியில் போலீசார் நுழைந்து பொம்மையை கைப்பற்றியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த பிபிசி தகவல்களை தருகிறார் சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஹீலியம் பலூன் ஒன்றிலிருந்து பாலிஸ்டீன் பசுபொம்மை ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்த கலை கண்காட்சியை சோதனை செய்த போலீசார் அந்த கண்காட்சி கலைஞர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளனர். ஜெய்ப்பூர் கலை உச்சி மாநாட்டில் ஒரு பலூனில் தொங்கவிடப்பட்ட பசுபொம்மை இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்று வந்த புகார்களை அடுத்து அங்கு போலீசார் நுழைந்தனர். இதையடுத்து போலீசார் 2 கலைஞர்களை சில மணி நேரங்கள் தடுத்து வைத்திருந்த நிலையில் இந்து ஆதரவாளர்கள் இந்த பசுபொம்மையை கீழே இறக்கினர். இந்த போலீஸ் நடவடிக்கை இந்தியாவில் அதிகரித்து வரும் சகிப்பின்மையை காட்டுவதாக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தான் வருத்தம் அடைவதாக ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே தனது ட்விட்டர் கணக்கில் தெரிவித்திருந்தார். ஜெய்ப்பூர் மாநகர போலீஸ் ஆணையரும் இதற்கு மன்னிப்பு கோரியிருந்தார். சம்பந்தப்பட்ட உள்ளூர் போலீஸ் நிலைய தலைமை அதிகாரி அகற்றப்பட்டிருக்கிறார் என்று கூறிய வசுந்தரா ராஜே தானே சம்பந்தப்பட்ட கலைஞரிடம் பேசிவிட்டதாக கூறினார். பொவைன் டிவைன், அதாவது புனித பசு என்று பெயரிடப்பட்ட இந்த பொம்மை பசுவை உருவாக்கிய கலைஞர் சித்தார்த் கரார்வால் பிளாஸ்டிக் பைகளை தின்று அப்பைகள் குடலில் சிக்கிவிடும் நிலையில் இருக்கும் இந்திய பசுக்களின் பரிதாப நிலையை பிரதிபலிக்கவே இந்த படைப்பை தான் உருவாக்கியதாக கூறினார். ஆனால் இந்த பசு பொம்மை ஏதோ ஒரு பசு தூக்கிலிடப்பட்டிருப்பதைப் போல காட்டுவதாக தோன்றியதாகவும் இந்த பொம்மை உருவம் பசுவை நிந்தித்து விட்டது எனவும் சிலர் புகார் கூறினர். ஆனால் சில இந்து ஆர்வலர்கள் இந்த பொம்மையை கீழே இறக்கிவிட்டு பின்னர் அதற்கு மாலை போட்டு ஆசிர்வதித்தனர். போலீசார் பின்னர் அப்பொம்மையை கைப்பற்றினர். இந்த கலை மாநாட்டின் இயக்குநர் பிரதாப் சர்மா இந்தியாவின் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு கருத்து வெளியிட்ட போது தாங்கள் இந்த படைப்பை மீண்டும் வைக்கப்போவதில்லை என்றார். நாங்கள் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்த விரும்பவில்லை, எனவே இந்த பொம்மையை மீண்டும் வைக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்தார்.
செய்தியை வழங்கியவர் சங்கீதாராஜன். தமிழ்நாட்டில் கடந்த வாரம் கனமழை பெய்து ஓய்ந்த நிலையில் நேற்றிலிருந்து மீண்டும் மழை தொடர ஆரம்பித்திருக்கிறது. இன்றும் தொடரும் மழை குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார்.
சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்றும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்புவதில் சிக்கல் நீடிக்கின்றது. மழையால் உண்டாகியிருந்த வெள்ளம் வடிய துவங்கியிருந்த பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதால் மீண்டும் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் ஏகப்பட்ட இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகியுள்ளதால் ஏராளமான மக்கள் வீடு திரும்புவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குறை கூறுகின்றனர். மின்சார வெட்டுகளும் நீடிப்பதால் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை உணவுக்கு கூட அவதியுறும் நிலை உருவாகியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். நாளைய தினமும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு தமிழக மாவட்டங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி கூடங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல முக்கிய தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு முக்கிய இணைப்பு சாலைகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை வழக்கமான ஒரு ஆண்டிற்கான சராசரியை கடந்தும் நீடித்து வருவதால் பல பகுதிகளில் புதியதாக வெள்ள பாதிப்புகள் உருவாகும் நிலை உண்டாகியுள்ளது. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய பல்வேறு ரயில்களும் தாமதமாக பயணத்தை துவங்கி வருகின்றன. மேலும் நாளை ஒரு சில ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இதற்கிடையே தமிழகத்திற்கு வெள்ள பாதிப்பு நிதியுதவியாக ₹939 கோடியை மத்திய அரசு இன்று உடனடியாக வழங்கியுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க துவங்கியுள்ளதாகவும் அதற்கான அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தமிழக அரசு, பல்வேறு அரசியல் கட்சியினர், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தவிர தற்போது கர்நாடகா, கேரளா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் பொதுமக்கள் தங்கள் உதவிகளை செய்ய துவங்கியுள்ளார்கள்.
செய்தி வழங்கியவர் ஜெயக்குமார். கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு வயது வந்த பெண்கள் அனுமதிக்கப்படாத நிலை பலகாலமாக இருக்கும் நிலையில் பெண்கள் மாதவிடாய் காலத்தை கண்டுபிடிக்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த நிலைமை மாறலாம் என்று திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் கூறியதாக வந்த செய்திகள் சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. இதுகுறித்து செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
தென்னிந்தியாவில் பிரபல கோயில்களில் ஒன்றான சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வயது வந்த பெண்கள் அனுமதிக்கப்படாத நிலை இருப்பது குறித்த சர்ச்சை ஏற்கனவே நிலவும் நிலையில் பெண்களுக்கு மாதவிடாய் காலமா என்பதை சோதனை செய்யும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டால் சபரிமலைக்கு செல்ல அவர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என திருவாங்கூர் தேவஸ்தான அதிகாரி கருத்து கூறியதாக செய்திகள் வெளியானதால் அது சமூக வலைதளங்களில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. சமீபத்தில் திருவாங்கூர் தேவஸ்தான குழுவின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள பிரியார் கோபாலகிருஷ்ணன் தான் அந்த கருத்தை தெரிவித்ததாக சில இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இது தொடர்பாக இன்று திங்கட்கிழமை BBC தமிழோசையிடம் பேசிய பிரியார் கோபாலகிருஷ்ணன், நான் அப்படி ஒரு கருத்தை வெளியிடவில்லை என்று மறுப்பு கூறினார். நான் அது போன்ற கருத்தை கூறவே இல்லை, அது தவறானது. நான் என்ன கூறினேன் என்றால் ஆசார வழக்கப்படி சபரிமலைக்கு பெண்கள் பொதுவாக அனுமதிக்கப்படுவதில்லை என்றுதான் கூறினேன். இந்து மத சட்டத்தில் கூறியுள்ளவற்றை பின்பற்றியே இந்த நடைமுறை வழக்கம் உள்ளது. குறிப்பாக 10 முதல் 50 வயது உடைய பெண்களை தான் அனுமதிப்பதில்லை. ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்ற போது இது தொடர்பான கேள்விகளும் எழுப்பப்பட்டன. அப்போது நிருபர் ஒருவர் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்றது என்கிற காரணத்திற்காக அவர்களை அனுமதிக்க கூடாது என அதற்கான சட்டத்தில் கூறப்பட்டிருந்தால் தற்போதைய நவீன காலத்தில் அதை சோதனை செய்வதற்கான இயந்திரம் பொருத்தி சோதித்த பின் அவர்களை அனுமதிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். அப்போது நான் பதிலளிக்கையில் தெரியவில்லை, ஒருவேளை நீங்கள் கூறுவது கூட சரியாக இருக்கலாம், ஆனால் பெண்களை சபரிமலைக்கு அனுமதிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்றேன். இதுதான் எனது தரப்பு பதில் என்றார் கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவாங்கூர் தேவஸ்தான குழுவின் தலைவருமான பிரியார் கோபாலகிருஷ்ணன். இவரது கருத்து என கூறி வெளியிடப்பட்ட செய்திகளை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு வரும் எதிர்ப்பு பதிவுகளில் பல்வேறு தரப்பினர் பலவிதமான கண்டனங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக நிகிதா ஆசாத் என்கிற பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பெண் துவக்கியுள்ள எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஏராளமானோர் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். ஆணாதிக்க சர்வாதிகாரத்தை ஒழிப்போம் என்று முழக்கத்துடன் தொடரும் அந்த பிரச்சாரத்தில் ஹாப்பி டு ப்ளீட், அதாவது ரத்தம் சிந்துவதில் மகிழ்ச்சியே என்கிற வாசகம் தலைப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தில் இளைய தலைமுறையினரே பெரும்பாலும் பங்கேற்று வருகின்றனர். குறிப்பாக கல்லூரி மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் இந்த பிரச்சாரத்திற்கு ஆண்கள் தரப்பிலும் ஆதரவு குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக நிகிதா ஆசாத் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் பெண்களுக்கு இயற்கையாக அமைந்த மாதவிடாய் போன்ற காலங்களை காரணம் காட்டி அவர்கள் சுத்தமற்றவர்கள் என்று குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஆணாதிக்க சிந்தனை கொண்ட சமுதாயத்தை மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளதையும் சுட்டிக்காட்டவே இந்த பிரச்சாரத்தை தான் துவக்கியுள்ளதாக கூறினார்.
ஜெயக்குமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை வந்திருக்கும் அமெரிக்காவின் ஐநாவுக்கான தூதர் சமந்தா பவர் இலங்கை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பிற அரசியல் தலைவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பவர், இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்துக்கு பின் நிலைமைகள் மேம்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்தார். இதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த கடந்த 10 மாதங்களாக அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை என ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சமந்தா பவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட முக்கியஸ்தர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு கூறினார். நாட்டில் நல்லிணக்கத்தை மேம்படுத்த நினைக்கும் அதிகாரிகள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து அரசாங்கம் செயற்பட்டால் இதைவிட சிறந்த பயனை அடைய முடியும் எனவும் அவர் கூறினார்.
If there had been mechanisms in this country over the last decade to give those families some respite, if there had been mechanisms that were going to fuel reconciliation instead of division to strengthen democracy, there never would
have been. நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூறும் வகையிலான பொறிமுறை ஏற்கனவே இருந்திருந்தால் சர்வதேச அழுத்தங்களை தவிர்த்திருக்கலாம். தவறு செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் ஒரு கலாச்சாரம் கடந்த சில தசாப்தங்களாக இருந்து வந்துள்ளது. ஆனால் தற்போது இலங்கையின் நிலவரம் எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விடயத்தில் அரசாங்கம் சிறந்த முறையில் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் அரசியல் சாசனத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது உட்பட பல விடயங்கள் நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது
என்று கூறிய சமந்தா பவர், இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மனோநிலை உலக தலைவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் தெரிவித்தார்.
I can't think of another country in the entire world where you have seen such change in such a short period of time. I can't. And I'm at the UN, so I should know. I think I would have...
உலகில் உள்ள மற்ற நாடுகளின் தலைவர்கள் தமது ஆட்சியை அல்லது பதவியை தொடர்ந்தும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் தமது பதவியை நீட்டிப்பதற்காக அரசியல் சாசனத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் அல்லது தங்களுக்கு தேவையானவர்களை பதவியில் அமர்த்தி தமது பதவிக்காலத்தை நீடிக்கிறார்கள். ஆனால் இலங்கை ஜனாதிபதியோ தனக்கான அதிகாரங்களை குறைத்து வருகின்றமை அனைவராலும் பாராட்டப்பட வேண்டியதாகும். இதுபோன்ற மாற்றம் பர்மாவிலும் தற்போது நடந்துள்ளது. இவ்வாறான மாற்றங்களே இன்று உலகுக்கு முக்கியமாக தேவைப்படுவதாக இருக்கிறது.
ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் பிரதிநிதி சமந்தா பவர்.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். சமந்தா பவர் அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழுவினரும் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில் உள்ள பல பிரச்சனைகள் சம்பந்தமாக, விதேசமாக தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக முழுமையாக பேசப்பட்டது. ஐக்கிய நாடு சபையினுடைய தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டிய விடயம், உண்மை அறியப்பட வேண்டிய தேவை, உண்மையின் அடிப்படையில் நீதி வழங்கப்பட வேண்டிய தேவை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய பரிகாரம் வழங்கப்பட வேண்டிய தேவை, இவ்விதமான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு ஆக வேண்டிய ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டிய தேவை, நல்லிணக்கம், பொறுப்பு கூறல், மனித உரிமைகள், விதமாக சகல விடயங்களின் அடிப்படையிலும் பேச வேண்டிய அத்தனை விடயங்களும் பேசப்பட்டது. மக்கள் தற்பொழுது எதிர்நோக்குகின்ற பல்வேறு கஷ்டங்கள், மேல் குடியேற்றம், முறையான புனர்வாழ்வு, வீட்டு வசதி, தொழில் வாய்ப்பு, ராணுவ கூடுதலான பிரச்சனத்தால் மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியம், கௌரவ குறைவு, கைதிகள் சம்பந்தமான விடயம், எல்லா காணிகளும் விரைவில் மக்களுக்கு திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டிய விடயம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நியாயமான நிரந்தரமான நிலைநிற்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசியல் தீர்வு சகல அதிகாரங்களுடன் ஏற்படுத்தப்பட வேண்டிய தேவை, அவ்விதமான ஒரு தீர்வு தாமதமில்லாமல் எங்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் எதிர்வரும் வருடம் 2016 முடிவடைவதற்கு முன்பதாக உருவாக்கப்பட வேண்டும், அது அமல்படுத்தப்பட வேண்டும். இந்த கர்மங்களில் அமெரிக்காவினுடைய அக்கறையின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் கணிசமான அளவு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம். இந்த கர்மத்தை அணுகிறதை பொறுத்தவரையில் ஆனால் இத்தவரையில் ஒரு தீர்வு முடிவாக முற்றாக ஏற்படவில்லை. அமெரிக்காவினுடைய அக்கறை தொடர வேணும், அமெரிக்காவுடைய பங்களிப்பு தொடர வேணும், ஐக்கிய நாடு சபையினுடைய மேற்பார்வையும் அவர்களுடைய பங்களிப்பும் தொடர வேணும். இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் அவர்கள் முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லா விடயங்களை பற்றியும் அவர்களுக்கு தெளிவாக விளக்கி உரையாடினோம்.
நீங்கள் இவ்வளவு விரிவாக தமிழர்கள் எதிர்கொள்கின்ற பல்தரப்பட்ட பிரச்சனைகள், அதற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்ற வைத்த கோரிக்கைகளுக்கு அமெரிக்க தரப்பிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு காத்திரமான ஏதாவது ஒரு பதில் அல்லது உறுதிமொழி கொடுக்கப்பட்டதா?
100% தமிழ் மக்களோடு தாங்கள் நிற்போம் என்றும், ஒரு நியாயமான முடிவை ஏற்படுத்துவதற்கு தங்களால் இயன்ற அத்தனை முயற்சியும் எடுக்கப்படும் என்றும், அதை பற்றி நாங்கள் எவ்விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டிய தேவை இல்லை, அது நடைபெறும் என்ற வாக்குறுதி எமக்கு தந்தார்.
உங்களுக்கு அதில் முழு திருப்தியும் நம்பிக்கையும் இருக்கிறதா?
ஆம், ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி, ஒரு மிகவும் உயர் பதவியில் உள்ள ஒரு அதிகாரி, அமெரிக்காவினுடைய நிரந்தர பிரதிநிதியாக ஐக்கிய நாடு சபையில் கடமை புரிகின்ற ஒரு அதிகாரி நமக்கு அவ்விதமான உறுதியான வாக்குறுதிகளை தருகின்ற பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் கர்மங்கள் தொடர்ந்து நமது மக்களுக்கு ஒரு விபோதனம் கிடைக்கக்கூடிய வகையில் நாங்களும் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நாங்களும் ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஒத்துழைத்தால்தான் கர்மங்களை முன்னெடுக்கலாம். ஒத்துழைக்க வேண்டியவர்களும் ஒத்துழைக்காவிட்டால் கர்மங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியாது. குறை கூறுவதிலும் குற்றம் சொல்வதிலும் மாத்திரம் எமது கடமை தங்கி இருக்கவில்லை. எமது கடமை எமது மக்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவதில், எமது மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதில், எமது மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுவதில் தங்கியிருக்கின்றது. ஆனபடியால் அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம்.
இரா சம்பந்தன். இலங்கையைச் சேர்ந்த பெண் சவுதி அரேபியாவில் கல்லடி மரண தண்டனையினை எதிர்நோக்கும் நிலையில் அவரை விடுவிக்க இலங்கை அரசு எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தெரிவித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் பீட்டர் சார்ல்ஸ்.
சவுதி அரேபியாவில் பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்த இலங்கை பெண் ஒருவரை கல்லால் அடித்து கொலை செய்யும்படி அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ள நிலையில், அந்த பெண்ணை மீட்பதற்காக முழு அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துகோரல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தண்டனைக்குள்ளாயிருக்கும் பெண்ணின் பெயரை வெளியிட தான் விரும்பவில்லை என தெரிவித்த அவர், அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்பட்டதன் பின்னே தமது அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.
ஏ காந்தாவ பேராகணிமேட்ட அப்பெங் வியழித்து சியலும தேவால் அப்பிசிதுகரணும்.
இந்த பெண் 2013 சவுதிக்கு சென்றுள்ளார். இவர் தவறு செய்துள்ளார் என்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்ததன் பின்னர் இந்த வருடத்தின் மார்ச் மாதம் முதலாவது வழக்கு விசாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பெண் 4 தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்னரே சவுதிக்கான இலங்கை தூதரகத்திற்கு அறிவிக்கப்பட்டது
என்று கூறிய அமைச்சர் தலதா அத்துகோர்ல, அந்த பெண் தான் பணியாற்றிய வீட்டில் பல சித்திரவதைகளை எதிர்கொண்டார் என அவரது கணவர் தெரிவித்தார் எனவும் கூறினார்.
எத்துமியகே சுவாமி புருஷா விசின் மே மாச தஹாதுங்கனி தின தம
தண்டனைக்குள்ளான பெண்ணின் கணவர் தனது மனைவிக்கு 3 சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும், அவர் வீட்டை விட்டு தப்பிச் செல்லும் போது போலீசார் அவரை கைது செய்தனர் எனவும் தெரிவித்தார். அதையும் நாம் கருத்தில் கொண்டு எமது மேன்முறையீட்டில் குறிப்பிட்டுள்ளோம். அதற்கு மேலதிகமாக வெளிவிவகார அமைச்சியுடனான இந்த பெண்ணை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம்
என்றார் அமைச்சர் தலதா அத்துகோர்ல.
இலங்கை அரசு பல புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் மீதான தடையை நீக்கியது குறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து மீண்டும் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் புதிய அரசாங்கம் புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் மீதான தடையை நீக்கியுள்ளமை மிகவும் அபாயகரமானது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே விமல் வீரவங்ச இவ்வாறு கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் போது இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்ட 16 புலம்பெயர் அமைப்புகளையும் தனிநபர்கள் பலரையும் தடை செய்து வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது. எனினும் இவற்றில் 8 அமைப்புகள் மற்றும் தனிநபர் பலர் மீதான தடையை நீக்கி மைத்ரிபால சிறிசேனவின் புதிய அரசாங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டது. இதன் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளரான விமல் வீரவங்ச இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய வேண்டும் என கூறியிருந்த அமைப்புகள் மீதான தடையையே புதிய அரசாங்கம் நீக்கியுள்ளதென இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் தெரிவித்தார்.
கோலிய தமிழ சன்சதே தகனமாயங்கரணும், பிரித்தானிய தமிழ சன்சதே தகனமாயங்கரணும், ஐக்கிய மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபத்துமான் பிரித்தானிய ஹெம விழாவகம் ஏ சிட்டிய ஹோட்டலே அவட்ட
உலகத் தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவை போன்றவை எல்லாம்
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பிரிட்டனுக்கு வந்தபோது அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அவரை துரத்திச் சென்று அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பியவர்கள். இவர்கள் மீதான தடையை தற்போதைய அரசாங்கம் நீக்கியிருக்கிறது
என்று கூறிய விமல் வீரவங்ச, இவர்கள் அனைவரும் புலிகளின் கொடியை தாங்கி சென்றவர்கள் என்பதை நினைவூட்ட விரும்புவதாகவும் தெரிவித்தார்.
இலங்கை அரசாங்கம் தடையை நீக்கியிருக்கின்ற புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் அனைத்தும் புலிகளின் கொடியை கையில் ஏந்தியபடி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள்தான். இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிரானது என்ற எண்ணத்தை உலக தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தியவர்கள். எந்த அடிப்படையில் இவர்கள் மீதான தடை நீக்கப்பட்டது? இதுவா தேர்தல் காலத்தில் புதிய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி
என்றார் விமல் வீரவங்ச.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
முதலாவதாக, கென்னிய தடகள சம்மேளனத்தின் அலுவலகங்களில் புகுந்துள்ள தடகள வீரர்கள் அவற்றை ஆக்கிரமித்துள்ளது குறித்த ஒரு தகவல். அந்த சம்மேளனத்தில் ஊழல்கள் நடைபெற்றுள்ளன என்று குற்றம் சாட்டிய தடகள வீரர்கள் தலைநகர் நைரோபியில் உள்ள அலுவலகங்களில் புகுந்து அதிகாரிகளை உள்ளே வைத்து பூட்டினர். இதையடுத்து அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். தற்போது சம்மேளனத்தின் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் பதவி விலகி அதன் பொறுப்புகள் விளையாட்டு வீரர்களிடமே இருக்க வேண்டுமென அலுவலகத்தை முற்றுகையிட்ட தடகள வீரர்கள் பிபிசியிடம் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் தெரிவிக்கையில், கென்னிய தடகள சம்மேளனத்தின் தலைவர் பதவி விலக வேண்டும் என கூறியுள்ளார்.
அவருக்கு எதிராகத்தான் அனைவரும் குற்றஞ்சாட்டுகின்றனர். சர்வதேச தடகள சம்மேளனம், நைக்கி என அனைவரும் இதில் அடங்குவர். ஊக்கமருந்து பயன்பாட்டு பிரச்சனையில் கென்னிய தடகள சம்மேளனம் சிக்கி தவிக்கிறது. இதற்கு அவர்தான் காரணம். இது குறித்து அவருக்கு எல்லாமே தெரியும். விளையாட்டுத்துறை நேர்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என நாங்கள் கோருகின்றோம். அது உடனடியாக நடைபெற வேண்டும். உடனடியாக என்றால் இன்று திங்கட்கிழமையே அது நடக்க வேண்டும். அதுவே எமது கோரிக்கை. இதிலே எவ்வித விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லை.
கென்னிய விளையாட்டு வீரர்களின் மேம்பாட்டிற்கென நன்கொடையாக அளித்த சுமார் 7 லட்சம் டாலர்களை மூத்த அதிகாரிகள் களவாடிவிட்டனர் என குற்றம் சாட்டப்படுகிறது. இதேவேளை ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான பிரச்சனையையும் அதிகாரிகள் சரியாக கையாளவில்லை எனவும் கென்னிய தடகள வீரர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இலங்கை வலைப்பந்தாட்ட சங்கத்தின் துணைத் தலைவராக செல்வி சுரேந்தினி சிதம்பரநாதன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் சர்வதேச வலைப்பந்தாட்ட போட்டிகளிலும் நடுவராக பணியாற்றியிருக்கிறார். யுத்த சூழலில் போதுமான வளங்களின்றி தான் வளர்ந்து வந்ததாக கூறும் சுரேந்தினி தமது அணி கலந்து கொண்ட முதலாவது போட்டி குறித்தும் அதிலிருந்து தான் கற்றவை அதிகம் எனவும் தெரிவித்தார்.
எங்களுக்கு முந்தைய அந்த டென்னிஸ் ஷூஸ் தான் தெரியும். எங்களுக்கு அந்த கிரிப் உள்ள ஷூ போட்டு விளையாடணும். போட்டு விளையாடினாத்தான் இன்டோரில், அதிலுமே நாங்கள் அந்த நேரத்தில் சிரிச்ச நாங்கள், எங்களுக்கு தெரியாதுண்டு. அங்கே போய் இது கேட்க நாங்கள் சரியாக எங்களோட டீமே வெக்கப்பட்டது. போய் இன்டோரில் இறங்கி விளையாடிக்கல எல்லாரும் சறுக்கி சறுக்கி விழுந்தோம். அப்போ அங்கே சொல்லிச்சுன்னா உங்களுக்கு கிரிப் உள்ள ஷூ தான் தேவை, எப்படி போடக்கூடாது. அது இளைஞர்களுக்கு அதெல்லாம் ஒரு அவமானம். அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரகவாராக்களுக்கு எல்லாம் நாங்கள் அதை எல்லாம்
இப்போதெல்லாம் வலைப்பந்தாட்டம் தமிழர்கள் மத்தியில் பிரபல்யமாகி வரும் விளையாட்டாக உள்ளதாக தெரிவித்த அவர், தேசிய மட்டத்தில் தமிழர்கள் பங்கு பெறுவதுடன் சர்வதேச மட்டத்தில் கூட சாதனை படைக்கின்றமை பெருமை தருவதாக கூறினார்.
எஃப்னாவில் நெட்பால் ஒரு பிரசித்தமான கேமாக இருக்குது. அதே போல் நெட்பால் வந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மென்னர் எல்லா இடமுமே இப்போ அந்த கேம் நல்ல பிரசித்தமாக வந்துட்டுது. அப்போ காம்படிஷன் நடக்க நிறைய டீம்ஸ், ஸ்கூல் மேட்சஸ் எல்லாம் நிறைய மேட்சஸ் நடக்குது. இப்போ அந்தளத்துக்கு தமிழ் மக்கள்கிட்ட நெட்பால் இப்போ ஸ்ரீலங்கான்னு நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா 90ஆம் ஆண்டில் கூட போய் பிளேசஸ் அடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். அதுவும் எங்களோட அரியாலையை சேர்ந்த ஜேந்தி சோமசுகரம் டி சில்வாவை தான் கேப்டன் பண்ணினேன் அந்த டைமில். அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமை. இப்போவும் தர்ஜினி சிவலிங்கமாவும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவ தமிழ் லேடி, அவருக்கும் அந்த வேர்ல்டில் பெஸ்ட் ஷூட்டர் என்ற இது கிடைச்சதும் மேலே எங்களுக்கு கிடைச்ச ஒரு தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமும் மேலே. இன்னும் தமிழாக்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்போ அந்த நேஷனல் டீமில் எங்களோட தமிழாக்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்.
சர்வதேச போட்டிகளில் நடுவராக பணியாற்றும் வாய்ப்பு இலங்கையில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு கிடைத்ததும் தான் அடைந்த சாதனையாகவே பார்ப்பதாக கூறினார்.
விளையாட்டு என்றது எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு ஊடகமாக இருக்குது என்று சொல்லி சொல்கிறது. அது அது இந்த நெட்பால் விஷயத்திலேயும் உண்மையாகவே இருக்கின்றது. சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் இணைக்கிற ஒரு உறவு பாலமாக வளர்ந்து வருது என்று சொல்லணும்.
பெண்களை இந்த விளையாட்டில் மேலும் ஊக்கப்படுத்துவதற்கான உதவிகளை தான் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக தற்பொழுது வந்துள்ள வர்த்தக செய்தி ஒன்றுடன் சிவராமகிருஷ்ணன்.
மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க பெருநிறுவனமான ஃபைசர் தனது போட்டியாளரான ஐரிஷ் நிறுவனமான அலர்கானுடன் இணையும் வகையிலான ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் சுமார் 160 பில்லியன் டாலர்கள் மதிப்பு வாய்ந்தது. இதையடுத்து இணைந்த இந்த நிறுவனமே உலகின் மிகப்பெரிய மருந்து தயாரிக்கும் நிறுவனமாக இருக்கும். இந்த இரு நிறுவனங்களும் இணைந்த பிறகு அதன் தலைமையகம் ஐரிஷ் தலைநகர் டப்ளினுக்கு மாறும். இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்த பிறகு அதன் மொத்த மதிப்பு 300 பில்லியன் டாலர்கள் அளவுக்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.